ஓம் சாந்தி. 25/8/2025 பாப் தாதா மதுபன் சாக்காரவாணி. இனிமையான குழந்தைகளே, ஒவ்வொரு அடியிலும் என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அதில் நன்மை அடங்கி இருக்கிறது. இந்த நாடகத்தில் யார் தந்தையின் நினைவில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அதிகமாக நன்மை ஏற்படுகிறது. கேள்வி: நாடகத்தின் எந்த ஒரு பதிவினை புரிந்து கொண்ட குழந்தைகள் அளவற்ற மகிழ்ச்சியில் இருக்க முடியும்? பதில்: நாடகப்படி இப்பொழுது இந்த பழைய உலகம் விநாசமாகும், இயற்கையின் சீற்றங்களும் ஏற்படும், ஆனாலும் நம்முடைய ராஜ்யம் உருவாகியே தீரும், இதை யாரும் தடுக்க முடியாது, இதை புரிந்து கொண்ட குழந்தைகள் அளவற்ற மகிழ்ச்சியில் இருப்பார்கள். மற்றபடி மனநிலையில் ஏற்றம் இறக்கம் ஏற்பட்டாலும், சில நேரம் உற்சாகமாகவும் சில நேரம் சோர்வு ஏற்பட்டாலும் கூட இதில் எந்த விதமான குழப்பமும் அடையக்கூடாது. அனைத்து ஆத்மாக்களின் தந்தையான இறைவன் நமக்கு கற்பிக்கிறார் இந்த மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும். பாடல்: சபையின் நடுவே எழுந்த ஒளி. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான வரிசைப்படி முயற்சியின்படி சைத்தன்யமான விட்டில் பூச்சி போன்ற குழந்தைகளுக்கு பாபா அன்பு நினைவுகளை தருகிறார். நீங்கள் அனைவரும் சைத்தன்யமான விட்டில் பூச்சிகள். தந்தையை தீபம் என்று கூறப்படுகிறது. ஆனால் அவரை முற்றிலும் யாரும் அறிந்து கொள்ளவில்லை. பாபா பெரிய தீபமாக இல்லை, அவர் ஒரு புள்ளியாக இருக்கிறார். நாம் ஆத்மாக்கள் புள்ளியாக இருக்கிறோம் என்பது கூட யாருடைய புத்தியிலும் இல்லை. நம்முடைய ஆத்மாவில் முழு பங்கும் அடங்கியிருக்கிறது. ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் ஞானம் வேறு யாருடைய புத்தியிலும் இல்லை. குழந்தைகள், உங்களுக்கு மட்டுமே தந்தை வந்து புரிய வைக்கிறார், ஆத்மாவை பற்றி உணர வைக்கிறார். ஆத்மா என்றால் என்ன, பரமாத்மா என்றால் என்ன என்பதை பற்றி இதற்கு முன் உங்களுக்கு தெரியாது. எனவே தேக அபிமானத்தின் காரணமாக குழந்தைகள் மீது பற்று இருக்கிறது, அநேக விகாரங்களும் இருக்கிறது. பாரதம் விகாரங்கள் என்ற பெயர் கூட இல்லாமல் எவ்வளவு உயர்வாக இருந்தது, அதுதான் விகாரமற்ற பாரதம். இப்பொழுது விகாரமான பாரதமாக இருக்கிறது. தந்தை புரிய வைப்பதை போல வேறு எந்த மனிதர்களும் கூற முடியாது. 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் இந்த பாரதத்தை சிவாலயமாக ஆக்கியிருந்தேன். நான் தான் சிவாலயத்தை உருவாக்கினேன். எவ்வாறு என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்துள்ளீர்கள். ஒவ்வொரு அடியிலும் நடந்து கொண்டிருப்பதில் நன்மை மட்டுமே இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள். யார் தந்தையை மிகவும் நல்ல முறையில் நினைவு செய்கின்றார்களோ அவர்கள் தனக்குதான் நன்மை செய்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு அதிகமாக நன்மை ஏற்படுகிறது. இதுதான் நன்மை செய்யக்கூடிய உத்தமமானவர் ஆவதற்கான யுகம். தந்தைக்கு எவ்வளவு புகழ் இருக்கிறது. இப்பொழுது உண்மையிலும் உண்மையான பாகவதத்தின் நிலை நடந்து கொண்டிருக்கிறது. துவாபர யுகத்தில் பக்தி ஆரம்பமான பொழுது முதன் முதலில் வைரத்தால் செய்த லிங்கத்திற்கு பூஜை நடந்தது. இப்பொழுது உங்களுக்கு நினைவு வந்துவிட்டது, அதாவது நாம் பூஜாரியாக இருந்த பொழுது ஆலயங்களை உருவாக்கினோம், வைரங்களால் உருவாக்கி இருந்தோம். அப்படிப்பட்ட சித்திரங்கள் இப்பொழுது கிடைக்க முடியாது. இப்பொழுது மனிதர்கள் வெள்ளியால் சிலைகளை உருவாக்கி பூஜை செய்கிறார்கள். ஆக பூஜாரிகளுக்கும் எவ்வளவு மரியாதை இருக்கிறது பாருங்கள். சிவனுக்கு அனைவரும் பூஜை செய்தாலும் முறைப்படி பூஜை நடப்பது இல்லை. விநாசம் அவசியம் வரும், அதற்கான ஏற்பாடுகள் நடக்கின்றன. மற்றொரு பக்கம் இயற்கையின் சீற்றங்களும் நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது என்பதை குழந்தைகள் புரிந்துள்ளார்கள். யார் என்ன செய்தாலும் உங்களுடைய ராஜ்யம் அவசியம் உருவாகியே தீரும், யாராலும் இதை தடுக்க முடியாது. மற்றபடி மனநிலையில் ஏற்றமும் இறக்கமும் ஏற்படத்தான் செய்கிறது. இங்கு மிகப்பெரிய வருமானம் கிடைக்கிறது. சில நேரம் குழந்தைகள் மிகுந்த மகிழ்ச்சியில் நல்ல சிந்தனைகளோடு இருக்கின்றனர், சில நேரம் சோர்ந்து விடுகிறார்கள். யாத்திரையில் ஏற்றம் இறக்கம் ஏற்படுவது போன்று இந்த முயற்சியிலும் அவ்வாறே ஏற்படுகிறது. சில நேரம் அதிகாலை எழுந்து தந்தையை நினைவு செய்து ஆஹா என்று கூறும் அளவிற்கு மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள். ஆஹா என்ன அதிசயம், பாபா நமக்கு கற்பிக்கிறார் என கூறுகிறார்கள். அனைத்து ஆத்மாக்களின் தந்தை பகவான் நமக்கு படிப்பு சொல்லி தருகிறார். உலகத்தை சார்ந்தவர்கள் கிருஷ்ணரை பகவான் என புரிந்துள்ளார்கள். முழு உலகத்திலும் கீதைக்கு மிகவும் மரியாதை செய்கிறார்கள். ஏனென்றால் பகவான் வாக்கியம் அல்லவா? ஆனாலும் பகவான் என்று யாரை கூற முடியும் என்பது தெரியவில்லை. எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய வித்வான்கள், பண்டிதர்கள் போன்றவர்களும் இறை தந்தையை நினைவு செய்கிறோம் என கூறுகிறார்கள். ஆனால் அவர் எப்பொழுது வந்தார், என்ன செய்தார் என்பதை மறந்துவிட்டனர். தந்தை அனைத்து விஷயங்களையும் புரிய வைக்கிறார். நாடகத்தில் இவை அனைத்தும் பதிவாகியுள்ளது. இந்த ராவணராஜ்யம் மீண்டும் ஏற்படும், பிறகு நான் வர வேண்டியதாக இருக்கும். உங்களை ராவணன்தான் அறியாமையின் ஆழ்ந்த உறக்கத்தில் தூங்க வைத்து விட்டான். இந்த ஞானத்தை ஒரே ஒரு ஞானக்கடல் மட்டுமே கூற முடியும். இதன் மூலம் சத்கதி ஏற்படும். ஒரு தந்தையை தவிர வேறு யாராலும் சத்கதியை கொடுக்க முடியாது. அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளல் ஒருவர் மட்டுமே. எந்த ஒரு கீதை ஞானத்தை தந்தை கூறினாரோ அது மறைந்துவிட்டது. ஆக இந்த ஞானம் பரம்பரையாக தொடர்ச்சியாக வருவது இல்லை. மற்றபடி குரான், பைபிள் இவை அனைத்தும் தொடர்ச்சியாக வருகிறது, முடிந்து போவது இல்லை. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஞானம் சாஸ்திரமாக உருவாகாது. அதாவது இந்த ஞானம் பரம்பரையாக வர முடியாது. நீங்கள் எழுதும் இந்த ஞானமும் பிறகு முடிந்து போய்விடும். இவை அனைத்தும் இயற்கையாகவே எரிந்துவிடும். இந்த ஞானம் இப்பொழுது கிடைக்கிறது, பிறகு இதன் பலனை அடைவீர்கள். அதன் பிறகு இந்த ஞானத்திற்கு அவசியம் ஏற்படாது என தந்தை கல்பத்திற்கு முன்பாக கூறியது போன்று இப்பொழுதும் கூறுகிறார். பக்தி மார்க்கத்தில் அனைத்து சாஸ்திரங்களும் இருக்கிறது. பாபா உங்களுக்கு கீதையை படித்து கூறவில்லை, அவர் ராஜயோகத்தின் கல்வியை கொடுக்கிறார். பிறகு பக்தி மார்க்கத்தில் சாஸ்திரங்களை உருவாக்கி பல விஷயங்களை கலந்து விட்டனர். மிக முக்கியமான விஷயம் கீதை ஞானத்தை கொடுத்தது யார், இதன் பெயரை மாற்றிவிட்டார்கள். மற்றபடி வேறு யாருடைய பெயரையும் மாற்றவில்லை. அனைத்து தர்மத்திற்கும் முக்கியமான சாஸ்திரங்கள் இருக்கிறது அல்லவா? இதில் முக்கியமானது தேவதா தர்மம், இஸ்லாம் தர்மம் மற்றும் புத்த தர்மம். சிலர் கூறுகிறார்கள் முதலாவது புத்த தர்மம், பிறகு இஸ்லாம் தர்மம். இந்த விஷயங்களுக்கும் கீதைக்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லை என நீங்கள் கூறுங்கள். நம்முடைய வேலை தந்தையிடமிருந்து பிராப்தியை பெறுவது. இது மிகப்பெரிய தர்மங்களின் மரமாக இருக்கிறது என தந்தை மிக நன்றாக புரிய வைக்கிறார். பார்க்கும் பொழுது பூந்தொட்டி போன்று உள்ளது, மூன்று கிளைகள் வெளிவந்துள்ளது. எவ்வளவு நல்ல முறையில் இந்த மரம் உருவாகி இருக்கிறது. இந்த சித்திரத்தை பார்த்தால் நாம் எந்த தர்மத்தை சார்ந்தவர்கள் என புரிந்து கொள்வார்கள். நம்முடைய தர்மத்தை உருவாக்கியவர் யார்? தயானந்தர், அரவிந்தர் போன்றவர்கள் வந்துவிட்டு சென்றனர். அவர்களும் யோகத்தை கற்றுத்தருகின்றனர். அவை அனைத்தும் பக்திக்கு உரியது. அதில் ஞானத்தின் பெயர் அடையாளம் ஏதும் இல்லை. எவ்வளவு பெரிய பெரிய பட்டங்களை பெறுகிறார்கள். இதுவும் கூட நாடகத்தில் பதிவாகியுள்ளது. 5000 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் நடக்கும். ஆரம்பத்திலிருந்து இந்த காலச்சக்கரம் எவ்வாறு சுழல்கிறது, பிறகு மீண்டும் எப்படி திரும்ப சுழலும் என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள். இப்போதைய நிகழ்காலம், பிறகு கடந்த காலமாகி பிறகு எதிர்காலமாகவும் மாறும். எது கடந்த காலமாகிவிட்டதோ அதுவே மீண்டும் எதிர்காலமாக ஆகும். இந்த நேரம் உங்களுக்கு ஞானம் கிடைக்கிறது, பிறகு நீங்கள் ராஜ்யத்தை அடைவீர்கள். இந்த தேவ ஆத்மாக்களின் ராஜ்யம் இருந்தது அல்லவா? அந்த நேரம் வேறு யாருடைய ராஜ்யமும் இல்லை. இதனை ஒரு கதையை போல கூறுங்கள். இது ஒரு அழகான கதை. முன்னொரு காலத்தில், அதாவது 5000 ஆண்டுகளுக்கு முன், இந்த பாரதம் சத்யுகமாக இருந்தது. தேவி தேவதைகளின் ராஜ்யம் மட்டுமே இருந்தது. வேறு எந்த தர்மமும் இல்லை. அதனை சூரியவம்ச ராஜ்யம் என அழைக்கப்படுகிறது. லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் 1250 ஆண்டுகள் நடந்தது. பிறகு அவர்கள் ராஜ்யத்தை தன்னுடைய சகோதரர்களாகிய சத்திரியர்களுக்கு கொடுத்து அவர்கள் ராஜ்யம் செய்தனர். தந்தை வந்து கற்பித்தார் என நீங்கள் புரிய வைக்க முடியும். யார் நன்றாக படிக்கின்றார்களோ அவர்கள் சூரிய வம்சத்தை சார்ந்தவர்களாக ஆனார்கள். யார் படிப்பில் தோல்வி அடைந்தார்களோ அவர்களுக்கு சந்திர வம்சத்தை சார்ந்தவர் என்ற பட்டம் கொடுக்கப்படுகிறது. மற்றபடி சண்டை போடுவதற்கான விஷயமில்லை. குழந்தைகளே, என்னை நினைவு செய்வதன் மூலம் உங்களுடைய பாவங்கள் அழிந்துவிடும் என தந்தை கூறுகிறார். நீங்கள் பாவங்களின் மீது வெற்றி பெற வேண்டும். யார் காம விகாரத்தின் மீது வெற்றி பெறுகிறார்களோ அவர்களே உலகின் மீது வெற்றி பெறுவார்கள் என்று தந்தை அறிவுறுத்துகிறார். அரை கல்பத்திற்கு பிறகு கீழே இறங்கும் மார்க்கம் வருகிறது. அதற்கான சித்திரங்களும் இருக்கின்றது. தோற்றத்தை தேவ ஆத்மாக்களின் ரூபத்தில் உருவாக்கியுள்ளனர். ராமராஜ்யமும் ராவண ராஜ்யமும் பாதி பாதி காலங்களில் நடக்கிறது. பிறகு என்ன நடந்தது என கேள்விகளை எழுப்பி இதனை கதை போன்று உருவாக்க வேண்டும். இதுதான் சத்யநாராயணரின் கதை. சத்தியமானவர் ஒரு தந்தை. அவரே இந்த நேரம் வந்து முழு உலகத்தின் மூன்று காலத்தை பற்றிய ஞானத்தை தருகிறார். இதனை வேறு யாரும் தர முடியாது. மனிதர்கள் தந்தையை அறியாமல் இருக்கிறார்கள். எந்த நாடகத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறார்களோ அதனுடைய படைப்பவர் டைரக்டரை தெரியாமல் இருக்கிறார்கள். பிறகு மற்றவர்கள் எப்படி புரிந்து கொள்வார்கள்? நாடகப்படி இவையெல்லாம் மீண்டும் நடக்கத்தான் செய்யும் என தந்தை கூறுகிறார். தந்தை வந்து மீண்டும் குழந்தைகளுக்கு கல்வியை கற்றுக் கொடுப்பார். இங்கு வேறு யாரும் வர முடியாது. நான் குழந்தைகளுக்கு மட்டுமே கற்பிக்கிறேன். புதியவர்களை இங்கு அமர்த்த முடியாது. இந்திரபிரஸ்தம் பற்றிய கதையும் இருக்கிறது அல்லவா? நீலம் பரி, காதம் பரி என்ற பெயரும் இருக்கிறது. குழந்தைகளில் கூட சிலர் வைரத்தை போல இருக்கிறார்கள். ரமேஷ் குழந்தையை பாருங்கள். அவர் கண்காட்சிக்கான சித்திரத்தை மிகவும் சிந்தனை செய்து உருவாக்கினார். ஆக இது வைரம் போன்ற காரியம் அல்லவா? சிலர் எப்படியெல்லாம் இருக்கின்றனர்? எதையும் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். ராஜ்யம் உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த ராஜ்யத்தில் ராஜா ராணி உட்பட அனைவரும் தேவை. நாம் பிராமண குழந்தைகள் ஸ்ரீமத் படி நடந்து படித்து உலகிற்கு அதிபதியாக ஆகிறோம். ஆகவே எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இந்த மரண உலகம் முடியத்தான் போகிறது. நான் அடுத்தபடியாக குழந்தையாக போகிறேன் என இந்த பிரம்மா பாபாவும் அறிந்துள்ளார். அந்த குழந்தை பருவத்திற்கான விஷயங்கள் இப்பொழுதே பாபாவின் கண்முன் தென்படுகிறது. இதன் மூலம் நடைமுறை பழக்கங்கள் மாறிவிடுகிறது. இதே போன்று அங்கு வயோதிக நிலை அடைந்த பிறகு இந்த வானப்பிரஸ்தமான உடலை விட்டுவிட்டு குழந்தை பருவத்திற்கு சென்று விடுவோம் என புரிந்து கொள்வார்கள். குழந்தை பருவம் என்பது சதோ பிரதான நிலை, லக்ஷ்மி நாராயணருடைய வாலிப நிலை. திருமணமும் ஏற்பட்டுவிடும். எனவே அதனை குழந்தை பருவ நிலை என்று கூற முடியாது. வாலிப நிலையை ரஜோ என்றும் வயோதிக நிலையை தமோ என்றும் கூறப்படுகிறது. எனவே கிருஷ்ணர் மீது அனைவருக்கும் அதிகமாக அன்பு இருக்கிறது. ஆனாலும் அவர்தான் லக்ஷ்மி நாராயணருடைய ஆத்மாவாக இருப்பார். ஆனாலும் மனிதர்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. கிருஷ்ணரை துவாபர யுகத்திலும் லக்ஷ்மி நாராயணரை சத்தியுகத்திலும் கொண்டு வந்து விட்டனர். நீங்கள் இப்பொழுது தேவதைகளாக ஆவதற்கான முயற்சி செய்கிறீர்கள். குமாரிகள் மிகவும் தைரியமாக இருக்க வேண்டும் என தந்தை கூறுகிறார். அதர்குமாரி, பாலகுமாரி, மேலும் தில்வாடா போன்ற ஆலயங்கள் உங்களுடைய சரியான நினைவு சின்னம். அங்கு ஜடமாக இருக்கின்றனர். இங்கு நீங்கள் சைத்தன்யமாக இருக்கின்றீர்கள். பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குகின்றீர்கள். சொர்க்கம் என்பது இங்குதான் உருவாகி மூலவதனம் சூட்சமவதனம் எங்கு இருக்கிறது என்பதும் குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். முழு நாடகத்தையும் நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எது கடந்த காலமோ அதுவே மீண்டும் எதிர்காலமாகி பிறகு கடந்த காலம் ஆகும். உங்களுக்கு கற்றுத் தருவது யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு பகவான் கற்பிக்கிறார் என்ற மகிழ்ச்சியில் தாளம் போட வேண்டும். தந்தையின் நினைவு மூலமாக அனைத்து கஷ்டங்களும் நீங்கிவிடும். பாபா நம்முடைய தந்தையாகவும் நமக்கு படிப்பு தருபவராகவும் மேலும் நம்மை தன்னோடு அழைத்து செல்பவராகவும் உள்ளார். தன்னைத்தான் ஆத்மா என புரிந்து கொண்டு பரமாத்ம தந்தையோடு இப்படிப்பட்ட விஷயங்களை பேச வேண்டும். பாபா, எங்களுக்கு இப்போது அனைத்தும் தெரிந்துவிட்டது. பிரம்மா மற்றும் விஷ்ணு பற்றியும் தெரிந்துவிட்டது. விஷ்ணுவின் ஆபியிலிருந்து பிரம்மா வெளிப்பட்டதாகவும் விஷ்ணுவை பார்க்கடலில் இருப்பதாகவும் காட்டப்படுகிறது. பிரம்மாவை சூட்சும உலகத்தில் காட்டப்பட்டாலும் அவர் இங்குதான் இருக்கிறார். விஷ்ணு உலக ராஜ்யம் செய்பவராவார். விஷ்ணுவிலிருந்து பிரம்மா வெளிப்பட்டால் பிரம்மாவும் ராஜ்யம் செய்பவர் ஆகிவிடுகிறார். விஷ்ணுவின் ஆபியிலிருந்து பிரம்மா தோன்றினார். அவர் விஷ்ணுவின் குழந்தையாக ஆகிவிடுவார். இந்த விஷயங்களை சிலர் முழுமையாக புரிந்து கொள்ளாததால் அந்த அளவிற்கு மகிழ்ச்சி இருப்பதில்லை. கோபவல்லபரின் கோபியர்கள் நீங்கள்தான். சத்தியுகத்தில் இவ்வாறு இருப்பதில்லை. அங்கு நீங்கள் இளவரசனாக இளவரசியாக இருப்பீர்கள். இப்பொழுது கோபியர்களின் தலைவன் கோபவல்லபர் அல்லவா? பிரஜாபிதா பிரம்மா அனைவருக்கும் தந்தையாகவும் மற்றும் நிராகாரமான சிவதந்தை அனைத்து ஆத்மாக்களின் தந்தையாகவும் இருக்கிறார்கள். இங்கு அனைவரும் வாய்வழி வம்சத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் அனைவரும் பிரம்மா குமார் குமாரிகளாக சகோதரன் சகோதரிகளாக ஆகிவிட்டீர்கள். எனவே குற்ற பார்வை இருக்க முடியாது. இதில்தான் மாயை தோல்வியை ஏற்படுத்துகிறது. இதுவரை என்ன படித்தீர்களோ புத்தி மூலம் மறந்துவிடுங்கள். நான் சொல்வதை மட்டும் படியுங்கள். ஏனிப்படி சத்திரம் மிகவும் நல்லது. கீதையின் பகவான் யார்? இந்த ஒரு விஷயம்தான் முக்கிய ஆதாரம். கிருஷ்ணரை பகவான் என கூற முடியாது. அவர் அனைத்து குணங்களும் நிறைந்த தேவ ஆத்மா. அவர் பெயரை கீதையில் எழுதிவிட்டார்கள். கிருஷ்ணரையும் லக்ஷ்மி நாராயணரையும் ஒரே மாதிரி கருப்பாக காட்டிவிட்டார்கள். எந்தவிதமான தெளிவும் இல்லை. ராமச்சந்திரனை கருப்பாக ஆக்கிவிட்டார்கள். காமசிதையில் ஈடுபட்டதால் கருப்பானதாக ஆகிவிட்டார்கள் என தந்தை கூறுகிறார். அடையாளமாக ஒருவரை எடுத்துக் கொள்ளப்படுகிறது. நீங்கள் அனைவரும் பிராமணர்கள். இப்பொழுது நீங்கள் ஞான சிதையில் அமர்ந்துள்ளீர்கள். சூத்ரர்கள் காம சிதையில் அமர்ந்துள்ளனர். மிகவும் நன்றாக சிந்தனை செய்து மற்றவர்களை விழிப்படைய வைப்பதற்கான யுக்திகளை உருவாக்க வேண்டும் என தந்தை கூறுகிறார். நாடகத்தின் பதிவின்படி விழிப்படைவார்கள். நாடகம் மிகவும் மெதுவாக சுழல்கிறது. நல்லது. இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, நாம் கோபவல்லபரின் கோப கோபியர்கள் என்ற நினைவில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். இதே நினைவின் மூலம் எப்பொழுதும் மகிழ்ச்சியை அதிகப்படுத்த வேண்டும். இரண்டாவது, இதற்கு முன் நீங்கள் படித்ததை புத்தியின் மூலம் மறந்து தந்தை சொல்வதை மட்டும் படிக்க வேண்டும். நாம் அனைவரும் சகோதரன் சகோதரிகள் என்ற இந்த நினைவின் மூலமாக குற்றமான பார்வையை நீக்க வேண்டும். மாயையிடம் தோல்வியடையக்கூடாது. வரதானம் சேவை மூலமாக ஒன்றிணைந்த நினைவின் மனநிலையை அனுபவம் செய்யக்கூடிய ஆன்மீக சேவாதாரி ஆகுக. விளக்கம்: பிராமண வாழ்க்கை சேவையின் வாழ்க்கை. மாயையிடமிருந்து உயிரோடு இருப்பதற்கான உயர்ந்த சாதனம் சேவை. சேவை ஒன்றிணைந்த நினைவின் சொரூபமாக மாற்றுகிறது. ஆனால் வெறுமனே வாயின் சேவை கிடையாது. கேட்டிருக்கும் இனிமையான வார்த்தைகளின் சொரூபமாக மாறி சேவை செய்யுங்கள், சுயநலமற்ற சேவை செய்யுங்கள், தியாகம் தபஸ்யாவின் சொரூபம் மூலம் சேவை செய்யுங்கள். எல்லைக்கு உட்பட்ட ஆசைகளிலிருந்து விடுபட்டு ஆசையற்ற மனநிலையில் இருந்து சேவை செய்யுங்கள். இதற்குதான் ஈஸ்வரிய மற்றும் ஆன்மீக சேவை என்று கூறப்படுகிறது. வாயின் கூடவே மனம் மூலமாக சேவை செய்வது என்றால் மன்மனாபவ எனும் மனநிலையில் நிலைத்திருப்பது ஆகும். ஸ்லோகன்: வடிவத்தை பார்க்காமல் நிராகார தந்தையை பார்த்தீர்கள் என்றால் அப்பொழுது கவர்ச்சிக்கும் மூர்த்தியாக மாறிவிடுவீர்கள். அவ்யக்த சமிஞ்சை: சகஜ யோகியாக வேண்டுமென்றால் பரமாத்ம அன்பை அனுபவம் செய்யுங்கள். பாப் தாதாவிற்கு: தன்னுடைய ஒவ்வொரு குழந்தையும் தன்னை விட மேலாக முன்னேற வேண்டும் என்று புரிந்து கொள்ளும் அளவிற்கு குழந்தைகளிடம் அன்பு இருக்கிறது. உலகில் யார் மீது அதிகமாக அன்பு இருக்கிறதோ அவரை தன்னை காட்டிலும் மேலாக முன்னேற்றி விடுகிறார்கள். இதுதான் அன்பின் அடையாளம். எனவே பாப்தாதா கூறுகிறார், என்னுடைய குழந்தைகளிடமிருந்து இப்பொழுது எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது. அனைவரும் முழுமையான நிறைந்த மற்றும் தந்தைக்கு சமமானவர் ஆகிவிட வேண்டும். இந்த பரமாத்ம அன்புதான் சகஜ யோகியாக மாற்றிவிடுகிறது. ஓம் சாந்தி.